ஸ்தோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கலன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வியும் அந்த குடும்பத்தினர் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் சில பகுதிகளை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதை சிந்திக்க வேண்டும் என்று அதை பற்றிய தகவல்களையும் இன்றைய சத்சங்கத்தில் பார்ப்போம். முதலாவதாக அந்த கோடிட்டு அனுப்பிய பக்கங்களை பார்ப்போம். அது என்ன சொல்லப்படுகின்றது என்றால், நனவு கனவு தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளும் மாறி மாறி வருகின்றன. இவை மூன்றும் நான் என்பதற்கு உரியவை. எல்லா துயரத்திற்கும் நான் என்பதே காரணம். துரியம் என்ற கடப்பு நிலை பற்றி அவன் கனவு கூட காண்பதில்லை. மனிதன் உலகியலோடு கலந்தவன். மரணத்தின் மரணம் என்பதில் இது பற்றி மேலும் வெளிவரும். உடல் உணர்வு நீங்கிய பின்னரே துரிய நிலையை உணர முடியும். பின் சம்சாரச் சூழல் என்பது இல்லை. புறவி நீங்கில் அவன் ஜீவன் முக்தன். சத்குருவின் அருளே இதற்கு காரணம் என்ற பகுதியை கோடிட்டிருக்கின்றார்கள். முதலாவதாக இங்கு சொல்லப்படும் விடயம் பாபாஜி சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருவி நீக்கம். நனவு கனவு தூக்கம் பேருறக்கம் உயிர்ப்படக்கம் என்ற ஐந்து நிலைகள் கருவி நீக்கம் என்று படித்திருக்கின்றோம். அதில் முதல் மூன்று நிலைகளையும் பாபாஜி இங்கு குறிப்பிடுகின்றார். இவை மூன்றும் மாறி மாறி வரும் என்று சொல்கின்றார். அது உண்மை. கருவிகள் அகழ்கின்றன, மூன்றும் கருவிகள் சேர்கின்றன என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதை பல முறை படித்திருக்கின்றோம். ஆனால் முக்கியமான சொல்லை அடுத்த வசனத்தில் சொல்கின்றார். இவை மூன்றும் நான் என்பதற்குரியவை. நான் எனது என்று இரண்டு விடயங்கள் ஒன்று. அவற்றிலிருந்து நாங்கள் விடுபடுவதே எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நாடி செல்வதற்குரிய முதல் படி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த நனவு கனவு தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளும் நான் என்பதற்கு உரியவை என்று பாபாஜி சொல்வது அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் சொல்கின்றார் எல்லா துயரத்திற்கும் நான் என்பதே காரணம். ஆகவே இவை ஏன் நான் என்பதற்குரிய காரணம் என்றால், இவை கருவி சார்ந்த நிலைகள். முதல் மூன்று நிலைகளும் அதை நாங்கள் விரிவாக சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அட்டவணை போட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கருவி சார்ந்த விடயங்கள் இந்த மூன்று நிலைகளும். கருவி நீக்கம் கருவி சேர்ப்பாக இருந்தாலும் அகக்கருவி புறக்கருவிகள் அதனுடைய செயல்கள் அடங்கும் நிலை மூன்றும் சேரும் நிலை என்றபடியால் இவைதான் நான் என்பதை உருவாக்குகின்றது. ஆகவே அது பாபாஜி அருமையாக சைவ சித்தாந்தத்தில் சொன்ன மிகவும் முக்கியமான அடிப்படை கருத்தை இரண்டு வசனத்தில் கொடுத்திருக்கின்றார். அடுத்தது சொல்கின்றார், மனிதன் உலகியலோடு கலந்தவன், மரணத்தின் மரணம் என்பதில் இது பற்றி மேலும் வெளிவரும் என்றொரு சுருக்கத்தை கொடுக்கின்றார். உடல் உணர்வு நீங்கிய பின்னரே துரிய நிலையை அடைய உணர முடியும் என்று சொல்கின்றார். மீண்டும் நாங்கள் உடல் நீங்குவதல்ல துரிய நிலையை அடைவது, உடல் உணர்வு நீங்குவது என்று சொல்கின்றார். அதாவது பொறி அடக்கம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்று நாங்கள் புரியலாம். அதன் பின் சம்சார சூழல் என்பது இல்லை, அதாவது உலகம் உலகியல் சார்ந்த பற்றுக்கள் இல்லாமல் போய்விடும். சம்சார சூழல் என்று பாபாஜி குறிப்பிடுவது எல்லா இடங்களிலும் நாங்கள் உலகியலிலும் உலகியல் பற்றிலும் இருந்து சுழல்வதையே தவிர எங்களுடைய மனைவி சம்சாரம் என்று உலகியல் சொல்லில் சொல்லலாம். மனைவிக்கு ஒரு பெயர் சம்சாரம், ஆனால் அந்த சம்சாரம் அல்ல ஆன்மீக நிலையில் குறிக்கப்படுவது என்று நாங்கள் இங்கு அதை கண்டுவிடுவோம். அதற்கு பிறகு சொல்லப்படுகின்றது, சம்சார சூழல் என்பது இல்லை, புறவி நீங்கள் அவன் ஜீவன் முக்தன், சத்குருவின் அருளே இதற்கு காரணம். புறவி நீங்கள் அவன் ஜீவன் முக்தன் என்பது சைவ சித்தாந்தத்தில் புறவி நீக்கம் என்பது இறுதியில் கிடைக்கும் ஒரு விடயம், அதாவது இனி உடல் எங்களுக்கு கிடைக்காத நிலை. ஆகவே அதற்குரிய காரணமாக இருப்பவர் சத்குருவின் அருளே என்று எங்களுடைய கிரியா யோகத்தில் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் மூன்று நான்கு வசனங்களில் பாபாஜியின் புத்தகத்தில் இருந்தாலும் இந்த அளவு தூரத்திற்கு அதனுடைய அடிப்படை கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் பாபாஜி எங்களுக்கு இந்த விடயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை, வேறு ஒன்றுமல்ல. அது உங்களை வந்து சாருகின்றது என்பது உண்மை, பாபாஜியின் அருளினால், என்னால் அல்ல. அடுத்தது கோடிட்டிருக்கின்றார்கள், இந்த ரகசியங்களை குருவிடமிருந்தே அறிய வேண்டும். சத்குரு நம்மை உயர்நிலை அடைய அருளாமல் போனால் எதுவுமே சாத்தியம் இல்லை. எனவே முழுமையாக சத்குருவிடம் சரணடையுங்கள், அவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள், அசையாத நம்பிக்கையோடு கல்லை போல் உறுதியாக இருங்கள். சத்குருவின் அன்புமிகு அருளை பெற்று எப்போதும் சுதந்திரமாக இருங்கள். நாம் சுதந்திரமாக இருக்கவே பிறந்திருக்கின்றோம், எவ்வளவு அருமை! இப்படியான சொற்றொடர்களை எல்லாம் நாங்கள் உலகிய அளவில் சொல் அளவில் புரிந்து கொண்டிருந்த நேரங்கள் நேரம் உண்டு, அதை இன்னும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள் கிடைத்தவுடன் பாபாஜி எங்களை எங்கிருந்து எங்கு கொண்டு செல்கின்றார் என்பது முழு விளக்கங்களும் சிறிது சிறிதாக துளங்குகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த சொற்களும் இங்கு அமைந்திருக்கின்றது. இந்த மூன்று வசனத்தில் முக்கியமான வசனம் பாபாஜியிடம் சரணடையுங்கள், அது அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்கும் போது அது பேசப்படுகின்றது. அதற்கடுத்தது அவரை அசையாத நம்பிக்கையோடு கல்லை போல உறுதியாக இருங்கள், அதாவது அவர் உங்களுக்கு அவர் எங்களுக்கு பல சோதனைகள் தந்தாலும் ஒரு நேரம் எங்களை தூக்கி கொண்டு செல்வார் என்பது அவருடைய வாக்கியம். இந்த புத்தகத்தில் இருந்து குருமார்களிடம் இருந்து கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அது கல்லை போல உறுதியாக இருக்க வேண்டும் என்று பாபாஜியை கொடுக்கின்றார். அதற்கடுத்ததாக சொல்கின்றார், சத்குருவின் அன்பு மிகு அருளை பெற்று எப்போதும் சுதந்திரமாக இருங்கள் என்பது அடுத்த பரிந்துரை பாபாஜியினால். அதன் மூலமாக நாம் சுதந்திரமாக இருக்கவே பிறந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணரலாம் என்பது அவர்கள் கோடிட்டு அனுப்பிய வசனத்திற்குரிய பொருள். அடுத்தது இன்னும் சில இடங்கள் கோடிட்டிருக்கின்றார்கள், அதை பார்த்து விடுவோம். தன்னை துன்பப்படுத்தும் நோயிலிருந்து விடுபட வேண்டும், இதற்கு ஒரே தீர்வு கடவுளை உணர்வதே என்கின்றார் பாபாஜி. அதற்கான பாதையை கிரியா யோகத்தை அவர் எடுத்துரைக்கின்றார். பின் மனிதன் தன்னையே தன்னில் கவனிக்க வேண்டும், சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் தெய்வீகத்தை உணர வேண்டும். எவ்வளவு அருமையான விடயம்! இதுதான் முக்கரணங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே பாபாஜி அந்த துன்பத்திலிருந்து துன்ப நீக்கம் எவ்வாறு கிடைக்கும் என்பதை முக்கரணங்களிலும் நாங்கள் நின்று எல்லா விடயத்தையும் செய்ய வேண்டும் என்பது இங்கு குறிப்பு தரப்படுகின்றது. அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக படித்திருக்கின்றோம். எவ்வாறு நாங்கள் இந்த விடயத்தை அடைய முடியும் என்று என்பது இங்கு கருத்து. அதற்காக பாபாஜி கூறுகின்றார், இந்த நிலைக்காகத்தான் பாபாஜி அதற்கான பாதையை கிரியா யோகத்தை பரிந்துரைக்கின்றார் என்று பாபாஜியே சொல்கின்றார். ஆகவே எங்களுக்கு சைவ சித்தாந்தம் தெரியாவிட்டாலும் கிரியா யோகா பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அதில் வெற்றி உண்டே தவிர தோல்வி இல்லை. அதே நேரத்தில் சைவ சித்தாந்த அறிவும் பாபாஜியின் அருளினால் எங்களுக்கு கிடைக்குமானால் அதில் நாங்கள் நிச்சயமாக துரிதமாக அந்த வெற்றியை பெறலாம் என்பது இங்கு செய்தி என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக இன்னொரு இடத்தை சொல்கின்றார், அக வாழ்வே உண்மையான வாழ்வு, அது ஆத்ம சகசாரம், அதுவே இனிமையான மௌனம், மனிதனது உயர்ந்த இலக்கு மையம் குறிக்கோள் எல்லாம் அக வாழ்க்கை. அக வாழ்க்கை என்பது யாது? முழுவதும் தியானமா? அது பாபாஜியின் கருத்தன்று. ஆத்ம உணர்வை அவர் விரும்புகின்றார், ஆனால் அது கனவுகளும் தியானமும் மட்டுமே நிறைந்ததன்று. தெய்வீக வாழ்க்கையும் தெய்வீக செயலையும் மட்டுமே அவர் விரும்புகின்றார். எனவே ஆத்ம உணர்வே அழுத்தம் பெறுகின்றது. நமக்குள் கடவுள் இருக்கின்றார். நமக்குள் இருப்பது நித்திய தெய்வீகம். சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்பட வேண்டும் என்பது கோடிட்ட வசனம். எவ்வளவு அருமையாக அதுவும் புலப்படுகின்றது. அங்கும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை ஒலிக்கின்றது என்று எனக்கு புலப்படுகின்றது. இதை வாசிக்கும் போது அதாவது முக்கரணங்கள் பேசப்படுகின்றன. தெய்வீக வாழ்க்கையும் தெய்வீக செயலையும் மட்டுமே பாபாஜி விரும்புகின்றார். ஆகவே இங்கும் அது குருவாரூராக இருந்த குரு நிலையை நாடி செல்வதாக இருந்தாலும் பரம்பொருளை நாடி செல்வதாக இருந்தாலும் எல்லாம் தெய்வீகம்தான். ஆகவே அவருடைய பரிந்துரை கடவுளை நாட வேண்டும் நாங்கள், அதற்கு தெய்வீக வாழ்க்கையும் தெய்வீக செயலும் மட்டுமே பயன் தரும் என்பது அவருடைய விளக்கம். எனவே ஆத்ம உணர்வே அழுத்தம் பெறுகின்றது. அதாவது ஆத்ம உணர்வை, அதாவது நாங்கள் ஆன்மாவை உணர்வதே அழுத்தம் பெறுகின்றது என்றால் முழுமையான உண்மை என்று புலப்படுகின்றது என்பது பொருளாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அடுத்ததாக சொல்கின்றார், நமக்குள் கடவுள் இருக்கின்றார். நமக்குள் இருப்பது நித்திய தெய்வீகம். சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்பட வேண்டும். நாங்கள் சொல்லளவில் செய்கின்றோம், கடவுள்தான் எங்களுக்குள் இருக்கின்றார். அவர் எங்களுடனே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்றெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது. அதை கேட்கின்றோம். ஆனால் சொல்லளவில் மாத்திரமல்ல, செயலளவிலும் அது இருக்க வேண்டும் என்று பாபாஜி அழுத்தமாக கூறுவது எவ்வளவு அற்புதம். ஏனென்றால் செயலளவில் அதை உணர்வதற்குரிய பயிற்சியைத்தான் பாபாஜி எங்களுக்கு தந்திருக்கின்றார் கிரியா யோகம் மூலம் என்பது இங்கே கருத்தாக அமையும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக போடுகின்றார்கள், பாபாஜியுடைய தெய்வீக வார்த்தைகள் தெய்வீக செயல்களில் காணப்படுகின்றன, நாம் அவற்றை பின்பற்ற வேண்டும். இந்த வாழ்க்கை இனிய மௌனம் நிறைந்தது. மௌனம் என்பது இங்கே ஒருமைப்பாடு வெறுத்தல் அன்று. தம்மை சுற்றி மாயை தன் 96 கரைகளுடனும் அழித்தல் தொழில் செய்வதை பார்க்கின்றோம். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நிற்க வேண்டும். எப்படி? பாபாஜியின் கிரியா யோகத்தின் மூலம் போர் அழிய வேண்டும். மௌனத்தில் கடவுள் சந்நிதியில் இருப்போம். கடவுள் என்பது முழுமையான உணர்வு. அது ஒற்றுமை, அமைதி, ஆனந்தம். அது ஆனந்த கடல், மகிழ்ச்சியின் ஊற்று. மிகவும் மிகவும் அற்புதமான சொற்கள் எங்களுடைய பாபாஜியின் புத்தகத்தில் பாபாஜியால் இந்த இடங்களில் கொடுக்கப்படுகின்றன. அது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்த சொற்கள் என்பதை உணர்கின்றேன். ஆகவே இங்கு பாபாஜியின் கிரியா யோகத்தை என்னத்திற்காக நாங்கள் செய்ய வேண்டும்? அதில் என்ன எங்களுக்கு கிடைக்கும் என்பதை பாபாஜி சிறு வசனங்கள் மூலம் பரிந்துரைக்கின்றார். கடவுள் சந்நிதியைத்தான் அவர் முழுமையாக உணர வேண்டும் என்பதை கொடுக்கின்றார். அதன் மூலமாக ஒற்றுமை, அமைதி, ஆனந்தம், அது ஆனந்த கடல் மகிழ்ச்சியின் ஊற்று என்று கொடுக்கின்றார். இவைதான் விரிவாக சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகின்றது. சச்சிதானந்தம், சத்சித் ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஆனந்த நிலையை நாங்கள் நோக்கி செல்ல வேண்டும். அதை எப்படி செல்லலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் மேல்நிலை கருத்திலும் விரிவாக கூறப்படுகின்றது. நாங்கள் அதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பார்க்கும் போது பார்த்திருக்கின்றோம், அட்டவணை போட்டிருக்கின்றோம். எவ்வாறு இவையெல்லாம் ஐந்தெழுத்துடனும் இந்த சச்சிதானந்த நிலையை அடைவதற்குரிய வழிவகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்திலென்றும் விரிவாக படித்திருக்கின்றோம். அதற்குரிய சில கருத்துக்கள் பாபாஜியினால் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக சில சொற்களை போட்டிருக்கின்றார்கள். நாம் தெய்வீகத்திலிருந்து வந்திருக்கின்றோம். கடவுள் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். உள்ளே நோக்கி எல்லா வேறுபாட்டினையும் முரண்பாட்டினையும் போக்கும் தெய்வீகத்தினை காண்போம். அதுவே நம் எல்லோரையும் இணைக்கின்றது. எவ்வளவு முக்கியமான விடயம் மீண்டும், அதாவது நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல போகின்றோம், அது உறுதிப்படுத்தப்படுகின்றது பாபாஜியினால். ஆகவே உடல்தான் அழியுமே தவிர ஆன்மா சென்று கொண்டே இருக்கும் என்பது பாபாஜியின் கூற்று. இதற்கு முதல் தரப்பட்டு இருக்கின்றது பல இடங்களில். ஆகவே ஆன்மா என்பது அழிவற்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தே பதிபசு பாசத்தில் சொல்லப்படுகின்றது. அனாதியானது, ஆனால் அதன் இயக்கம் எங்கு செல்கின்றது? அங்கு செல்வதற்கு இந்த ஆன்மாவுடன் நாங்கள் எதை இணைத்து செல்லலாம் என்பதுதான் பாபாஜியின் இந்த ஐந்து உடலுக்கான பயிற்சி. அது தூள உடலை விட மற்றைய நான்கு உடல்களும் ஆன்மாவுடன் இணைக்கப்பட்டு செல்லும் என்பது பாபாஜியின் செயல்முறை பயிற்சி. அதை சுருக்கமாக இங்கு சொல்கின்றேன். ஆகவே எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை, ஆன்ம உணர்வை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் அதற்கு எவ்வாறு இது உதவி செய்கின்றது என்று பாபாஜி இந்த தெய்வீகத்திலிருந்து வருகின்றோம், அங்கே செல்கின்றோம் என்று மீண்டும் எங்களுக்கு அதை சொல்கின்ற அந்த விடயம், அந்த தொடர்பு பாபாஜியின் கிரியா யோகத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுடைய ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கும் இணைப்பை யோகம் மூலம் பாபாஜி எங்களுக்கு காட்டுகின்றார் என்பது யோகி ராமையா அவருடைய கருத்து. பாபாஜியின் கிரியா யோகம் எங்களையும் பரம்பொருளையும் இணைக்கும் யோகமாக இருக்கின்றது என்பது இங்கு கூற்று. அடுத்ததாக கடைசியாக இன்னொரு இடத்தையும் கூறியிருக்கின்றார்கள். உள்நோக்கி செல்வது என்பது சுயநலத்தை நோக்கி பயணிப்பது அன்று, பிரபஞ்சத்தையே அடைவது, எல்லோரோடும் ஒன்றாயிருப்பது, எல்லோரோடும் ஆனந்தமாக பாடுவது. இது இனிமையான மௌன வாழ்க்கை. எவ்வளவு அற்புதமான கருத்து! இதை முயற்சிப்போம். ஆனந்த அலை என்பது முழு உணர்வு, முழு வாழ்க்கை, அறிவு, பக்தி ஆகியவை கலந்தது. இதிலும் கூட பாபாஜியின் விடயத்தில் இங்கு உள்நோக்கி செல்வது என்பது சுயநலத்தை நோக்கி பயணிப்பதன்று, நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் உள்நோக்கி செல்வது, நாங்கள் அதை சுயநலமாக கூட கருதலாம். சாதாரண சாதகர்கள், என்னுடைய இப்போது இதனுடைய கருத்து எங்கே என்னை கூட்டிச் செல்கின்றது என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அதாவது நாங்கள் சுயநலமாக எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்காக பயணிக்க கூடாது என்பதுதான் கிரியா யோகம் என்று எனக்கு உணர்வு தென்படுகின்றது. ஏனென்றால் கிரியா யோகத்தில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி பரந்துரைக்கப்படுகின்றது. அன்பு முழுமையாகி அருளாக வேண்டும். தொண்டு முழுமையாகி தன்னலமற்ற தொண்டாக வேண்டும். பக்தி முழுமையாக முழு பக்தியாக வேண்டும். அதன் மூலம் சரணாகதி கைகூட வேண்டும். ஆகவே இங்கு தன்னலமாக நாங்கள் இதை எடுத்துவிட முடியாது. பாபாஜியின் சொல்லுக்குரிய பொருள் சைவ சித்தாந்த அடிப்படையிலிருந்து புரிகின்றது. தற்போது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காகவே இந்த பயிற்சியை செய்து ஒரு அறைக்குள் இருந்தோ அல்லது ஒரு தனிப்பட்ட முறையிலோ இந்த பயிற்சியை செய்து நாங்கள் வெற்றி பெற முடியாது என்பதை பாபாஜி இங்கு ஊர்ஜிதம் செய்கின்றார். அதற்காகத்தான் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் சுயநலத்துடன் இதில் வெற்றி பெற முடியாது, நீங்கள் உள்நோக்கி செல்வது என்பது சுயநலம் அற்ற செயலாக இருக்க வேண்டும். ஆனால் சாதாரண உலகத்தில் நாங்கள் இதை சிந்தித்து பார்க்கும் போது நாங்கள் உள்நோக்கி செல்வது என்பது சுயநலமாகத்தான் தென்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு நாங்களாகவே உள்நோக்கி செல்கின்றோம், பயணிக்கின்றோம் என்றால் அது சுயநலம் என்று தோன்றும். ஆனால் பாபாஜி சொல்கின்றார், அந்த சுயநலமாக நீங்கள் அந்த நிலையை அடைய முடியாது என்பது என்னுடைய உணர்வு நிலை இங்கு அந்த சொல்லுக்கு. ஏனென்றால் நாங்கள் அன்பு வழி நிற்க வேண்டும், அதன் மூலம் தொண்டை பெருக்க வேண்டும், அதன் மூலம் பக்தியை பெருக்க வேண்டும், அங்குதான் சரணாகதியை நாங்கள் நோக்கலாம் அடையலாம் என்பது பாபாஜியின் தங்க விதி. ஆகவே என்னென்று அந்த சொந்த சுயநலம் இங்கு புறம் நடக்க முடியாது. நீங்கள் அன்பில் வளர வேண்டும், தொண்டில் வளர வேண்டும், பக்தியில் வளர வேண்டும், அதன் பின்தான் பாபாஜியின் சரணாகதி என்பது அவருடைய தங்க விதி. ஆகவே நாங்கள் சாதகர்கள் செய்யும் இந்த சாதனைகள் சுயநலமாக உலகத்தாருக்கு தெரிந்தாலும் அந்த சுயநலம் மாத்திரம் இருந்து கிரியா யோகத்தில் வெற்றி பெற முடியாது என்பது பாபாஜியின் கூற்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த பகுதிகளை அவர்கள் தீரி அனுப்பியிருந்தார்கள். அதை என்னுடைய புத்தகத்தில் மார்க் பண்ணி அதை வாசித்தேன் என்று அதற்கு முடிந்தளவு பொருள் கண்டோம். அதை விட இன்று இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, அதையும் பார்த்து விடுவோம். ஒரு அன்பர் ஒரு கேள்வி போட்டிருந்தார், நான் உங்களுடைய வகுப்பில் கனடாவில் 4 வருடங்களுக்கு முதல் வந்து சேர்ந்தேன். சிறிய காலம்தான் நான் ஆசன வகுப்பு செய்தேன், அதன் பின் விட்டுவிட்டேன் அந்த வகுப்பை. இப்போதும் சில மாதங்களுக்கு முன் மீண்டும் செய்ய தொடங்கியிருக்கின்றேன் ஐயா. ஆனால் நான் அந்த நேரம் விட்டபோது என்னுடைய மாதாந்த கட்டணத்தை கூட நான் நிறுத்த சொல்லியிருந்தேன், 25 ரூபாய் டாலர். ஆனால் இப்போது மீண்டும் வந்து செய்து நான் பயிற்சி பெறுகின்றேன், இப்போதுதான் தெரிகின்றது அந்த நேரத்தில் நான் பயிற்சியை விட்டேனே. அது மாத்திரமல்ல, பாபாஜிக்கு அந்த 25 டாலரை ஒரு காணிக்கையாக ஆவது, அதை நான் ரத்து செய்யாது விட்டிருந்திருக்கலாமே. நான் 2 விடயத்தை செய்த பாவியாகி விட்டனே ஐயா, ஏன் இப்படி நடந்தது என்பது அவருடைய கேள்வி. அதற்குரிய பதில் வினை மாயை, அவருக்கு சொல்லும் பதில். ஏனென்றால் அவர் யோகத்தை செய்யாது விட்டது மாத்திரமல்ல, அவர் அந்த அதை படிப்பதற்கு கொடுக்கும் அந்த 25 டாலரை கூட நிப்பாட்டினார். ஏனென்றால் அது அவருக்கு பெரிய ஒரு லாபமாக தெரிந்தது. லாபம் என்றால் அதை எடுத்து வேறு செலவுகள் செய்யலாம் தானே இந்த உலகத்தில், ஏன் பாபாஜியின் சங்கத்துக்கு அந்த காசை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒருவர் மீண்டும் சங்கத்திற்கு வந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது சில மாதங்களாக அவருடைய உணர்வு நிலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அளவுக்கு தோன்றி இருக்கின்றது அவருடைய கேள்வியே. ஆனால் அவர் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது இங்கு இல்லை. அவர் இந்த அடிப்படை கருத்துக்களை உணர்பவராக இருந்தால் இதில் மன்னிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போது கூடி நான் அவருக்கு சொல்கின்றேன், நீங்கள் இப்போது 7-8 மாதமாக வருகின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள், உண்மைதான். இப்ப கூடி நீங்கள் அந்த நிலையில் தொடர்ந்து போவீர்கள் என்பது ஒருவராலும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. மீண்டும் மாயை வினை காரணமாக நீங்கள் விட்டு விலத்தலாம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லும் பதில், பாபாஜியை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள், என்னை அல்ல. பாபாஜியை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரிடம் இறஞ்சுங்கள், மன்றாடுங்கள். அது தவறென்று தெரிந்தால் அவரிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோருங்கள். அது உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று இதில் தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கும் என்று உங்களுடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். ஆகவே இன்று வந்த இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அதன் மூலம் அவ்வாறு பதில் கண்டோம். அதை விட வேறு கேள்விகள் வரவில்லை. இன்று இந்த சத்சங்கம் சிதம்பரம் மையத்தில் கத்தியனையாவுடன் சேர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு முதல் சத்சங்கம் நாங்கள் மற்றைய மையத்தில் இருந்து நடத்தினோம். ஆகவே இந்த சத்சங்கத்தின் சிறப்பு எங்களுடைய இன்னொரு முதன்மையான மையமான சிதம்பரம் மையத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சத்சங்கத்திற்குள் வர முதல் நாங்கள் என்னுடைய குடும்பம் முரளி ஐயா, என்னுடைய சாரதி கிரியா சாரதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நடராஜர் கோவிலுக்கு சென்று அங்கு தரிசனம் முடித்துவிட்டு வந்து இந்த சத்சங்கத்தை செய்வதால் இந்த சத்சங்கத்துக்கு மேலும் வலுவூட்டப்பட்டிருக்கின்றது என்று அடியேன் உணர்கின்றேன். இதை திருப்பி கேட்கும் போதுதான் எனக்கு அந்த உணர்வு ஊர்ஜிதமாகும். ஆகவே நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய. இப்போது இரவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இரவனையா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஓம் சிவாய
சட்டங்கம் பறவை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய சட்டங்கமாக இருந்தது. அதை சிறப்பாக பழமையாக கனடாவில் நடந்தது என்று சிதம்பரத்தில் நடைபெற்றது சிறப்பு அம்சம் நினைக்கின்றேன். அதில் இன்றைய விஷயங்களை மிகவும் சுருக்கமாக மறுமுறை பார்ப்போமாக சுருக்கம் மாறி மாறி வருவதற்கு காரணம் நான் என்பதும் எல்லா உயரத்திற்கும் நான் என்பதுதான் காரணம் என்ற கருத்தை உருவாக்கினோம். அடுத்து மரணத்தின் மரணம் பற்றிய கருத்துக்களை உருவாக்கினோம். சம்சாரம் சூழல் என்பது இல்லை என்ற கருத்து இந்த இரகசியங்களை அறிய தற்கு தேவை என்பதும் பாபாஜியிடம் சரணாலயங்கள் என்பது பற்றிய விளக்கம் சற்குருவின் அன்பை பெற்று சந்தோஷமாக இருந்தார் தன்னை சுத்தப்படுத்த நோயிலிருந்து விடப்பட வேண்டும் பற்றிய கருத்து அகவாழ்வே உண்மையான வாழ்வையும் பற்றிய விளக்கங்கள் பாபாஜி தெய்வீக வாழ்க்கையை பரிசுகின்ற தெய்வீக செய்தியை பாபாஜி விரும்புகின்றார் என்ற கருத்து நமக்குள் கடவுள் இருக்கின்றார் என்ற பற்றிய கருத்து சொல்லளவில் மாத்திரம் செய்யாமல் செயலளவில் இருக்க வேண்டும் என்ற முக்கிய கருத்து மௌனம் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. பாபாஜியின் கிரியா யோகத்தை நாம் ஏன் வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து சென்றார்ந்த நிலை அடைவது பற்றிய கருத்துக்கள் கடவுள் எந்தோ இருக்கின்றார் என்பது பற்றிய கருத்து ஆன்ம வெளியேற்றம் அடைவதற்கான வரிகள் கூறப்பட்டது. உள்நோக்கி செல்வதற்கு சேலத்தை நோக்கி பயணிப்பதன்று கிரியா யோகத்தில் அன்பு தொண்டு பக்தி சங்காரம் பற்றிய விளக்கம் வருஷங்களிலிருந்து இன்றைய சட்டங்களை நாங்கள் முயற்சி செய்யும் போது மிக தெளிவான கருத்து விளங்குகின்ற இடம் கருத்தையும் இறுதியாக அன்பர்கள் கேள்விக்கு காரணம் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகள் வந்து இருக்கிற அந்த கேள்விக்குரிய பதில் அவருக்கும் இணை காரணமாக நடந்த என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. நன்றி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் சிவாய நம.
நன்றி இரவனையா. அற்புதமாக அதை வெகு விரைவாக தொகுத்து அதை கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். நன்றி. உங்களுடைய தொகுப்பிற்கு நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் சிறிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது என்னுடன் கார்த்திகேயன் ஐயா சிதம்பரம் மையத்தில் இருக்கின்றார். அவரிடம் அவருடைய கருத்துக்களை இந்த சத்சங்கத்தில் இருந்தெடுப்போம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம்போல் பாபாஜியினுடைய கருணையால் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பான முறையில கிரியாயோகத்தில் உள்ள கேள்வியாக இருந்தாலும் அது சைவ சித்தாந்தத்திலிருந்து பாபாஜி பல கருத்துக்களை எடுத்து இந்த கிரியாயோகத்துக்கு கொடுத்து பல அற்புதமான விஷயங்களை நடத்திட்டு வராரு என்றத இன்றைக்கு இந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன். இத்தனை நாள் உணராத உணர்வ இன்னைக்கு என் கண்ணேக்க பார்த்து அதை உணர்ந்தேன். அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. அந்த உணர்வு நிலை எல்லாருக்கும் கிடைக்க பாபாஜி என்றும் பிரார்த்தனை பண்றேன். அதே போல நல்ல ஒரு நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா வந்தோம். அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் பாபாஜியுடைய அருளால கிடைக்கணும். இத போல நல்லா நீங்க தெளிவா நிறைய கேள்வியில கொண்டு வந்து ஆனந்தமா கேளுங்க, அற்புதமா கேளுங்க. பாபாஜி உங்களுக்கு எப்படியும் கருணை காட்டுவார் என்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க பாபாஜி நடத்துறாரு என்ற உணர்வு புரிஞ்சதுனாலதான் நான் இதை சொல்றேன். நம்ம கிட்ட இயற்கையா ஆணவங்கள் இருக்கதான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம பாபாஜி பக்கம் நிக்கக்குள்ள நீ அவரே பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையோட உறுதியோட ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சியில சரியா இருங்க, உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருங்க, ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களே நீங்க கேள்வி கேட்டு சரிப்படுத்திக்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொருத்தவங்க தீர்வு காண முடியாது, அது குருநாதரால தான் காண முடியும். அதை உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு உங்களை சரிப்படுத்துறதுக்கு இந்த கிரியாயோகமும் சைவ சித்தாந்தமும் என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்கும். அதுக்கு மேல பாபாஜி நம்பிக்கையா உங்களுக்கு இருப்பார். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிக மேர்மையாக பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன் அதை தொகுத்திருந்தீர்கள். நீங்கள் உணர்வு நிலை மிகவும் அற்புதமாக இருந்தது, அதை அடியேன் உணர்கின்றேன். எல்லோரும் அவரவர்களுடைய நிலைக்கேற்றபடி அதை உணர்ந்திருப்பார்கள் என்பது அதனுடைய கருத்து. இப்போது அடுத்ததாக இங்கு கும்பகோண சங்க இயக்குனர் முரளிவர்மா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துடன் இதை தொடருவோம்.
நன்றி
முரளிவர்மா அவர்கள். இன்று என்னுடன் இந்த ஆன்மீக யாத்திரையில் இங்கு இந்தியாவிலும் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் இன்று எங்களுடன் இங்கு இந்த சத்சங்கத்தில் கூட இருக்கின்றார். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.